அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 20 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் நவ்ரு தீவில் கலவரம் செய்த தஞ்ச கோரிக்கையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய குடிவரவு அமைச்சர் எச்சரித்திருப்பது குறித்த செய்திகள்.
And the fact that people are in Nauru for processing does not in any way excuse them from the criminal law of Nauru.
பல்வேறு எதிர்ப்புகள் மற்றும் விமர்சனங்களுக்கு இடையில் யாழ்ப்பாணத்தில் இன்று துவங்கிய இலக்கிய சந்திப்பு குறித்த செவ்வி.
இலங்கையில அந்த பிரச்சனைகள் இருக்குது, இலக்கிய சந்திப்பு நடத்த முடியாது என்று கூறியது வந்து மிகவும் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கு. 200 மேற்பட்ட ஆளுமைகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க இந்த இலக்கிய சந்திப்புல.
ஆங்கில மொழி என்பது இந்திய கலாச்சாரத்தை அழிப்பதாகவும், அதன் ஒரு பகுதியாக சமஸ்கிருதம் படிப்படியாக செல்வாக்கு இழந்துவிட்டதாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கும் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் குறித்த ஒரு செவ்வி. நிறைவாக நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்திகள் வழங்குவோர் சதாத் மற்றும் விமல் சொக்கநாதன்.
பாலஸ்தீனர்களுடன் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான ஒரு நல்லெண்ண செய்கையாக பாலஸ்தீன கைதிகள் சிலரை விடுதலை செய்ய திட்டமிடுவதாக இஸ்ரேல் கூறுகிறது. கட்டம் கட்டமாக கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சர்வதேச உறவுகளுக்கான இஸ்ரேலிய அமைச்சர் யுவால் ஸ்னைட்ஸ் கூறியிருக்கின்றார். 30 சிறையில் இருந்து வரக்கூடிய சில முக்கிய கைதிகளும் விடுதலை ஆவார்கள் என அவர் குறிப்பிட்டார். 3 நின்று போயிருக்கும் இஸ்ரேலிய பாலஸ்தீன அதிகாரிகள் இடையிலான நேரடி பேச்சுக்கள் விரைவில் ஆரம்பிக்கும் என அமெரிக்க இராஜாங்க அமைச்சர் ஜான் கெரி கூறிய மறுநாள் இஸ்ரேலிடமிருந்து இந்த அறிவிப்பு வருகிறது. ஆனால் எல்லை, இஸ்ரேலிய குடியேற்றம், ஜெருசலம் யாருக்கு என்பது போன்ற முக்கிய விவகாரங்களில் இருதரப்பிடையே அதிகமான பிளவு நீடிக்கவே செய்வதாக பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறுகிறார்.
இத்தாலியில் கோஸ்டா கொங்கோடியா என்ற உல்லாச பயண கப்பல் கடந்த ஆண்டு விபத்துக்குள்ளான சம்பவத்தில் கப்பல் கம்பெனி ஊழியர்கள் 5 வழக்கில் சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் கிக்லியோ என்ற இத்தாலிய தீவின் கட்பாறைகளில் மோதி கோஸ்டா கொங்கோடியோ கப்பல் விபத்துக்குள்ளான போது 30 மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். இன்று நீதிமன்றத்தில் தண்டனை அறிவிக்கப்பட்டோரில் எவராவது சிறைக்குள் காலம் கழிப்பது அவசியமாக மாட்டாது என்று எமது பிபிசியின் முகவர் கருத்து வெளியிட்டிருக்கிறார். குறுகிய கால சிறை தண்டனைகள் இடைநிறுத்தி வைக்கப்படலாம், நீண்டகால சிறை தண்டனைகள் மீது மேன்முறையீடுகள் அப்பீல்கள் செய்யப்படலாம் என்று அவர் தெரிவித்தார். இன்று அறிவிக்கப்பட்ட நீண்டகால சிறை தண்டனை 3 காலமாகும். இதற்கிடையே கப்பல் விபத்துக்கு மூல காரணமானவர் என்று கருதப்படும் தலைமை மாலுமி பிரான்செஸ்கோ ஷெட்டினோ, அவர் மீதான வழக்கு தனியாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. இவருக்கு 20 சிறை தண்டனை விதிக்கப்படலாம்.
இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் இவ்வாரம் முன்னதாக பள்ளியில் மதிய உணவு உண்டு 23 பிள்ளைகள் உயிரிழந்த சம்பவத்தில் அந்த உணவில் பயன்படுத்தப்பட்டிருந்த சமையல் எண்ணெயிலும் மிஞ்சிய உணவிலும் மிக அதிக அளவில் விவசாய பூச்சிக்கொல்லி மருந்து இருந்ததென தற்போது தெரிய வந்திருப்பதாக இந்திய போலீசார் கூறுகின்றனர். இவற்றிலிருந்து மாதிரிகளை எடுத்து நிபுணர்கள் பரிசோதித்ததில் ஆர்கோனோபாஸ்பரஸ் ரசாயனங்கள் உணவு நஞ்சாகும் விதமாக அதிக அளவில் கலந்திருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அரசாங்க இலவச பள்ளி உணவு திட்டத்தின் கீழ் இங்கு மதிய உணவு உண்ட 5 வயதுக்கும் 12 வயதுக்கும் இடைப்பட்ட 23 பிள்ளைகள் இறந்து போனார்கள். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை தலைமறைவாகிவிட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இதனிடையே இந்தியாவில் கடந்த மார்ச் மாதம் சுவிட்சர்லாந்து சுற்றுலா பயணி ஒருவர் பலரால் ஒரே நேரத்தில் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்திய நீதிமன்றம் ஒன்று 6 ஆயுள் தண்டனைகளை வழங்கியிருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் தனது கணவனுடன் சைக்கிளில் சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருந்த நேரத்தில் இந்த 39 பெண் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இந்த பெண்ணை வன்புணர்ச்சி செய்ததாக 4 மீதும், இவரை தாக்கி கொள்ளையடித்ததாக 2 மீதும் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தில்லியில் மாணவி ஒருவர் சென்ற வருடம் கொடூரமான முறையில் பலரால் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற அழுத்தம் இந்திய அரசாங்கத்தின் மீது இருந்து வருகிறது.
பிரான்சில் முகத்திரையோடக்கூடிய புர்கா தெருவீதிகளில், கடைகளில், அரச போக்குவரத்துகளில் அணியப்படக்கூடாது என்றுள்ள தடையை கண்டனம் செய்து பாரிஸ் புறநகர் பகுதியில் பல 100 மக்கள் போலீஸ் காவல் நிலையம் ஒன்றை தாக்கியிருக்கிறார்கள். முகத்திரையுடனான முழு முக்காடை பொது இடங்களில் அணிய வேண்டாம் என்று ஒரு பெண்ணை போலீஸ்காரர்கள் எச்சரிக்க முற்பட்ட போது அந்த போலீஸ்காரர் போலீஸ்காரர்களை தாக்கிய பெண்ணின் கணவன் கைது செய்யப்பட்டதால் இந்த கலவரம் ஆரம்பமானது. கூட்டத்தை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை பிரயோகித்தார்கள். கலவரக்காரர்கள் கற்களை வீசியதோடு கார்களுக்கும் தீ வைத்து கொளுத்தினார்கள். 2 வருடங்களுக்கு முன்னர் பிரான்ஸ் நாட்டில் நடைமுறைப்பட்ட புதிய சட்டமன்றப்படி ஒரு பெண் நிக்கா புர்கால் முழு முக்காடு அணிந்து பொது இடங்களில் சென்றால் அவளுக்கு 180 யூரோக்கள் அபராதம் விதிக்கப்படலாம்.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை தொடர்புடைய சர்வதேச செய்தி ஒன்று. ஆஸ்திரேலியாவுக்கு படகில் தஞ்சம் கோரி வரும் எவரும் ஆஸ்திரேலிய மண்ணில் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அந்நாட்டின் பிரதமர் அறிவித்திருக்கும் சூழ்நிலையில் நவ்ரு தீவில் இருக்கும் ஆஸ்திரேலிய தஞ்ச கோரிக்கையாளர் தடுப்பு முகாம் ஒன்றில் வெள்ளியன்று கலவரம் ஒன்று வெடித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தமிழில் தருகிறார் சாதாத்.
பசிபிக் தீவு தேசமான நவ்ருவில் ஆஸ்திரேலியா நடத்துகின்ற தஞ்ச கோரிக்கையாளர் தடுப்பு முகாமில் வெடித்த கலவரத்தை போலீசாரும் பாதுகாப்பு அதிகாரிகளுமாக சேர்ந்து கட்டுப்படுத்தியிருக்கின்ற நிலையில் கலகம் செய்தவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆஸ்திரேலிய குடிவரவு அமைச்சர் டோனி பர்க்
தெரிவித்திருக்கின்றார்.
நவுருவில் நடந்திருப்பதாக தெரியும் செயல்கள் கடுமையான சிறை தண்டனைக்குரிய குற்றச் செயல்களாகும். நவுருவில் தஞ்ச கோரிக்கை பரிசீலனையில் இருப்பவர்கள் என்றாலும் அந்நாட்டின் கிரிமினல் சட்ட நடவடிக்கைகளிலிருந்து அவர்களுக்கு எவ்வகையிலும் விலக்கு அளிக்கப்பட மாட்டாது என்று எச்சரித்தார் அமைச்சர் டோனி பர்க். வெள்ளிக்கிழமையன்று அந்த முகாமின் கட்டிடங்கள் பலவற்றுக்கு தீ வைக்கப்பட்டதாகவும் முகாமின் மருத்துவ மையம் அழிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சுமார் 600 பேர் தங்கக்கூடிய அளவிலான இடம் தீக்கிரையாகிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தஞ்ச கோரிக்கையாளர்கள் சுமார் 150 பேர் இந்த கலவரத்தில் ஈடுபட்டதாக ஆஸ்திரேலிய குடிவரவு அதிகாரிகள் கூறுகின்றனர். படகில் ஆஸ்திரேலியாவுக்கு வர முற்படும் தஞ்ச கோரிக்கையாளர்களை தடுப்பதற்கான கடுமையான புதிய நடவடிக்கைகள் பற்றி ஆஸ்திரேலிய பிரதமர் கெவின் ரட் வெள்ளிக்கிழமையன்று அறிவித்த சில மணி நேரங்களில் இந்த கலவரம் ஆரம்பித்தது. கலவரம் செய்த தஞ்ச கோரிக்கையாளர்களை போலீசார் அடக்க முயன்ற வேளையில் இரும்பு குழாய்களையும் வெட்டுக்கத்திகளையும் ஏந்தி வந்து உள்ளூர்வாசிகள் அவர்களுக்கு உதவியிருந்தனர். பெரும்பாலும் இரானியர்கள் அடங்கிய தஞ்ச கோரிக்கையாளர் கூட்டம் ஒன்று தடுப்பு முகாமிலிருந்து தப்பிக்க முயன்றபோது இந்த கலவரம் வெடித்தது. கலவரம் ஆரம்பித்த 2 மணி நேரத்தில் தடுப்பு காவல் மையத்தின் கட்டுப்பாட்டை தஞ்ச கோரிக்கையாளர்கள் கைப்பற்றினார்கள் என பெயர் குறிப்பிட விரும்பாத காவல் பணி ஊழியர் ஒருவரை மேற்கோள் காட்டி ஆஸ்திரேலிய செய்தி நிறுவனமான ABC தகவல் வெளியிட்டிருக்கிறது. சமையலறையில் பயன்படுத்தப்படும் கத்திகளை கையில் எடுத்துக்கொண்டு தஞ்ச கோரிக்கையாளர்கள் கலவரத்தில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நடந்த சண்டையில் தடுத்து வைக்கப்பட்டவர்கள் குறைந்தது 4 பேரும் காவல் பணியாளர்கள் பலரும் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. வன்முறையை கட்டுப்படுத்துவதில் அதிகாரிகளுக்கு உதவ பெருந்திரளான உள்ளூர்வாசிகள் வந்து குவிந்ததை அடுத்து 4 மணி நேரம் நடந்த கலவரம் முடிவுக்கு வந்தது என்று உள்ளூர் செய்தியாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது அந்த இடத்தில் அமைதி நிலவுவதாகவும் கலகம் செய்யும் விதமாக தஞ்ச கோரிக்கையாளர் எவரும் தற்போது இல்லை என்றும் ஆஸ்திரேலிய குடிவரவு கட்டுப்பாட்டுத்துறை தெரிவிக்கிறது. தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர் சிலர் கலவரத்தின் போது தப்பிக்க முயன்றிருந்தாலும் தற்போது எல்லோரும் கணக்கில் வந்துவிட்டார்கள் என குடிவரவுத்துறை அதிகாரி ஒருவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். தஞ்சம் கோரி ஆஸ்திரேலியாவுக்கு படகில் வரும் எவரும் இனி ஆஸ்திரேலியாவிற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர்கள் பப்புவா நியூ கினிக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் பிரதமர் ரட் வெள்ளிக்கிழமையன்று அறிவித்திருந்தார். ஆஸ்திரேலியாவில் குடியேறும் கனவுடன் ஆபத்துமிக்க கடல் பயணத்தை மக்கள் மேற்கொள்வதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை தான் அறிவிப்பதாக அவர் கூறியிருந்தார். ஆஸ்திரேலியாவில் விரைவில் பொதுத்தேர்தல் வர இருக்கின்ற சூழ்நிலையில் அந்நாட்டின் தஞ்ச கோரிக்கையாளர்கள் தொடர்பான கொள்கையை மாற்றி அமைப்பது பற்றிய அறிவிப்புகளை நேற்று அவர் செய்திருந்தார். பிரதமருடைய இந்த அறிவிப்புக்கு பிற்பாடு இன்று கிறிஸ்துமஸ் தீவுக்கு அருகில் இருக்கின்ற கடல் பகுதியில் தஞ்ச கோரிக்கையாளர்கள் வந்த படகு ஒன்றை ஆஸ்திரேலிய கடற்படையினர் தடுத்து நிறுத்தியிருக்கின்றனர். புதிதாக வந்தவர்கள் பப்புவா நியூகினிக்கு கொண்டு செல்லப்படுகின்றனர். இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆஸ்திரேலியாவுக்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என ஆஸ்திரேலிய குடிவரவு அமைச்சர் கூறியிருக்கின்றார்.
If they have successful claims for asylum, then they will be taken to a place where they will not be subject to persecution, where they have proper accommodation.
இவர்களுடைய தஞ்ச கோரிக்கை விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படுகிறது என்றாலும் கூட அவர்கள் தண்டிக்கப்படாத வேறு ஒரு இடத்துக்குத்தான் அனுப்பப்படுவார்கள். அங்கு அவர்களுக்கு ஒழுங்கான தங்குமிட வசதி செய்து தரப்படும், அவர்களது தேவைகள் கவனிக்கப்படும், முறையான சேவைகள் வழங்கப்படும். ஆனால் ஒரு நாளும் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்குள் நுழைய அனுமதிக்கப்படவே மாட்டார்கள். அரசாங்கத்துடைய புதிய கொள்கையின்படி ஆஸ்திரேலியா அல்லாத வேறு ஒரு நாட்டில் இவர்கள் குடியமரவே பரிசீலிக்கப்படுவார்கள். தற்போதைக்கு பப்புவா நியூகினி அரசாங்கத்துடன் நாங்கள் செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் கீழ் இவர்கள் கையாளப்படுவார்கள் என்று தெரிவித்தார் அமைச்சர் டோனி பர்க். இதனிடையே ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் புதிய கொள்கையை எதிர்த்து தஞ்ச கோரிக்கையாளர்களுக்கு ஆதரவானவர்கள் மெல்பர்ன் நகரில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றனர். கோஷமிட்டு சென்றவர்கள் ஆஸ்திரேலிய அரசை கண்டிக்கும் விதமான பதாகைகளையும் ஏந்தியிருந்தனர்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் சாதாத். புலம்பெயர் நாடுகளிலிருந்து தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் பங்கெடுக்கும் 41வது இலக்கிய சந்திப்பு இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகியிருக்கிறது. இதுவரை காலமும் புலம்பெயர் நாடுகளில் நடைபெற்று வந்த இந்த இலக்கிய சந்திப்பை இலங்கையில் நடத்தக்கூடாது என்று அதன் ஏற்பாட்டாளர்களுக்கிடையில் ஏற்பட்டிருந்த கருத்து முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் இந்த நிகழ்வு இம்முறை திட்டமிட்டபடி யாழ்ப்பாணத்தில் நடந்து வருகிறது. பிரான்சிலிருந்து இந்த இலக்கிய சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற விஜி அவர்களிடம் பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
இலக்கிய சந்திப்பு மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கு 200 பேர் கலந்து கொண்டிருக்கிறாங்க இலக்கிய சந்திப்புல. வெளிநாட்டில இருந்து ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மன், லண்டன், கனடா, இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது இலங்கையில இருந்து, இலங்கையிலிருந்து எல்லா பாகத்திலையும் நிறைய ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள். முக்கியமாக மலையகத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. திருகோணமலை, மட்டக்களப்பு, கொழும்புல இருந்து நிறைய ஆளுமைகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதை விட சிறப்பா நாம் கொண்டு இன்றைக்கு பார்க்கக்கூடியதா இருக்கு இந்த இலக்கிய சந்திப்புல. 30 வருடங்களுக்கு பிறகு நிறைய முஸ்லீம் எழுத்தாளர்கள் இந்த சந்திப்புல கலந்து கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட முஸ்லீம் எழுத்தாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறது ஒரு மிகவும் சிறப்பம்சமாக இருக்கு.
புலம்பெயர் நாடுகளில் இதுவரை நடந்து வந்த இலக்கிய சந்திப்புகளில் பங்கெடுத்தவர்கள் இலங்கையில் இந்த சந்திப்பை நடத்தக்கூடாது என்று ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். அப்படி அந்த எதிர்ப்பையும் மீறி நீங்கள் இலங்கையில் இந்த இலக்கிய சந்திப்பை நடத்துவதற்கு என்ன காரணம்?
இன்றைக்கு இலங்கையில இந்த சந்திப்பை நடத்தக்கூடிய இடவெளி இருக்குது என்றத உணராதவர்கள் வந்து இதை இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த இலக்கிய சந்திப்பு சிறப்பாக நடக்கிறத பார்க்கின்ற போது இவர்களுடைய எதிர்ப்பு எவ்வளவு பிழையானது. வழக்கமாகவே இலக்கிய சந்திப்பு எதிர்ப்புகளோட தான் நடக்கிறது. அதே மாதிரி இந்த முறையும் அது அப்படியான ஒரு எதிர்ப்போட நடந்திருக்கு. இலக்கிய நடந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு இலங்கையில அந்த நடத்த முடியாது என்று சொல்ல பிரச்சனைகள் இருக்குது. இலக்கிய சந்திப்பு நடத்த முடியாது என்று கூறியது வந்து மிகவும் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கு. 200க்கும் மேற்பட்ட ஆளுமைகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க இந்த இலக்கிய சந்திப்புல. இலங்கையில இருந்து எல்லா இடங்கள்லயும் இருந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க எழுத்தாளர்கள். நாங்கள் பழமையாகவே இலக்கிய சந்திப்பில் பேசப்படாத பொருள்களை தான் முக்கியமாக பேசுவோம். அதே வகையில் இன்றும் பேசப்படாத பொருள்கள் தான் பொருள்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன.
இப்படியான ஒரு இலக்கிய சந்திப்பு சர்வதேச மட்டத்தில் பல்வேறு விமர்சனங்களை எதிர்நோக்கியிருக்கின்ற இலங்கை அரசாங்கத்திற்கு இயல்பு நிலை வளமைக்கு திரும்பி விட்டது என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் விதமாக இருக்கிறது என்கின்ற விமர்சனம் வந்திருந்தது. அந்த விமர்சனத்திற்கு என்ன கருத்து சொல்கிறீர்கள்?
அரசாங்கத்துக்கு சார்பு, அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு என்கிற கருத்தே இங்கு வைப்பதற்கு இடம் இல்லை. இது இலக்கிய சந்திப்பு மீது வைக்கப்படுற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதவர்களால், பல அரசியல் உள்நோக்கம் கொண்டவர்களால் இது வைக்கப்படுகிறது. அதை விட இந்த இலக்கிய சந்திப்புன்றது இலக்கிய சந்திப்பு. அது எப்படி அரசு சார்பாகவோ, அரசு செய்கின்ற கொடுமைகளுக்கு சார்பாகவோ இருக்க முடியும்?
இந்த இலக்கிய சந்திப்பில் நீங்கள் பிரதானமான பேசு பொருளாக எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்?
இன்று காலை நடந்த நிகழ்வில் இன்றைய இலங்கையில் உள்ள முஸ்லிம் தமிழ் பண்பாட்டு கலாச்சார வித்தியாசங்களையும் இங்குள்ள பாரம்பரிய கலைகள் பற்றியும் பன்முக ஆய்வு செய்யப்பட்டது. முஸ்லீம் எழுத்தாளர்கள் முஸ்லீம் கலாச்சாரம் பற்றியும் பண்பாடுகள் பற்றியும், தமிழர்கள் வந்து தமிழ் கலாச்சாரம் பண்பாடுகள் பற்றியும் விரிவாக ஆராய்ந்தார்கள். இதில் நிறைய இலக்கிய வடிவங்கள், இலக்கிய பழைய புத்தகங்கள் பற்றி நிறைய ஏற்பட்டது. இந்தியாவில் இருந்து வித்யா கலந்து கொண்டிருந்தார். அவர் பின்னங்கைகள் பற்றிய தன்னுடைய வாழ்க்கை போராட்டத்தை பற்றி ஒரு உரை நிகழ்த்தினார். சாதியம் பெண்ணியம் சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டன. சாதியம் பற்றி பேசும்போது மட்டக்களப்பில் உள்ள சாதியம், வடக்கில் உள்ள சாதியம் பற்றியும், சாதியம் எவ்வாறு கல்வியினால் காப்பாற்றப்படுகிறது என்கிற பல விஷயங்களும், சாதியம் பெண்களை எப்படி அடக்குகிறது என்கின்ற விஷயங்களும் பேசப்பட்டன.
எதிர்காலங்களிலும் இலங்கையில் இப்படியான இலக்கிய சந்திப்புகளை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா?
நிச்சயமாக, இது ஒரு ஒரு பெரிய ஆரம்பமாக கருதுகிறோம். இங்கு இலங்கையில் இருந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் இது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறதாக அவர்களே சொல்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்தில் இலங்கையில் இலக்கிய சந்திப்பை தொடர்ந்து நடத்தக்கூடிய வாய்ப்புக்கு இது ஒரு முதற் கல் என்றுதான் நான் சொல்வேன்.
யாழ்ப்பாணத்தில் நடந்து கொண்டிருக்கும் இலக்கிய சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கும் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த விஜி. இலங்கையின் கிழக்கில் மகிங்கனை பள்ளிவாசல் தற்போது தொழுகை நடத்தாமல் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை திறக்குமாறு ஜனாதிபதி போன்ற அதிகாரம் மிக்கவர்கள் உத்தரவிட்டால் மாத்திரமே தம்மால் மீண்டும் இதை திறக்க முடியும் என்று அந்த பள்ளிவாசலின் தலைவர் சீனி முகமது கூறியிருக்கிறார். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மதுரை மாவட்டம் மகிங்கனை நகரில் உள்ள முஸ்லிம் பக்தர்கள் தொழுகையில் ஈடுபட்டு வந்த பள்ளிவாசல் தற்போது மூடப்பட்டுள்ளது. ஊவா மாகாண அமைச்சர் ஒருவர் இதில் தொழுகை நடத்த வேண்டாம் என்று தங்களை கேட்டுக்கொண்டதை அடுத்தே இந்த முடிவுக்கு தாம் வந்ததாக கூறுகின்றார் பள்ளிவாசல் தலைவரான எஸ்எம் சீனி முகமது.
நேற்று நாங்க தொழுகிற டைமுக்கு 11:30 வந்து சொன்னாங்க, பள்ளிவாசல நீங்க மூடி வைங்க, அதனால பிரச்சனையா இருக்கு சொல்லி சொன்னாங்க. பொதுமக்கள் வந்து அடிக்கிற நேரம் பொரிசோ அணிய வந்து பாதுகாக்காது, எங்களாலையும் ஒண்ணும் செய்ய இல்லாது. அதுபடியா நீங்க நல்ல மனுஷன்னாங்க. பஞ்சத்தை என்ன சிச்சுவேஷன் நீங்க நடந்து கொண்டிருக்கிற நிலைமைகள் காரணத்தால அதை முடச்சொல்லி சொன்னாங்க, கௌரவமாக முடச்சொன்னாங்க. நாங்களும் கௌரவமாக முடிவிக்கோம். ஊவா மாகாண சபை அமைச்சர் அனுக வித்தான கமகி எங்களை முடிச்சிருந்தார். நேரில் வந்து சொன்னாரு நீங்க மூட நல்ல
என்று கூறிய அவர், புனித ரம்லான் நோன்பு காலத்தில் ஏற்பட்டுள்ள இந்த நிகழ்வு தங்களுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது என்கின்றார்.
நிறைய பேருக்கு தொழுகிறதுக்கு இடம் இல்ல, அதுக்காகத்தான் இதுல தொழுது கொண்டிருந்த நாங்க. இது எங்களுக்கு ரொம்ப கவலையும் ரொம்ப சொல்ல முடியாத கவலையோடத்தான் நாங்க இருந்து கொண்டிருக்கோம். இல்ல என்ன ஒன்று கூடி நோம்பு காக்கணும், மற்ற தொழவோணும், மற்ற சாபி தொழவோணும், ஒரு தொழுகையும் இல்ல, ஒன்றும் இல்லாம இப்ப மூடப்பட்டிருக்கு. இப்ப தொழுகிறதுக்கு இடம் இல்ல, அதுக்கு கடையில தொழுகிறதுக்கு எல்லாருக்கும் வசதி இல்ல, ஒரு சில ஆக்களுக்கு இருக்கு, ஒரு சில ஆக்களுக்கு வசதி இல்லாமல் இருக்கு
என்று கூறிய அவர், ஜனாதிபதி போன்ற அதிகாரம் மிக்கவர்களிடமிருந்து உத்தரவு கிடைத்தால்தான் இதனை மீண்டும் திறக்க முடியும் என்றும் இங்கு குறிப்பிடுகின்றார்.
நல்ல நடக்கிற நிலைமைகளை பொறுத்தவரையில எதை சொல்லி ஒன்றும் நடக்கவில்லை. இந்த நாட்டின் ஜனாதிபதியான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு சிறவணும். எங்களுக்கு ஒரு மேலிடத்து நல்ல உத்தரவு ஒன்று வந்தா திறக்கிற விரும்பி மக்களோட நலன் கருதி, எங்களை தொழுகையை நோன்பு தொழுகையில நலன் கருதி, ஜனாதிபதி போன்ற அதிகாரமிக்க தலைவர்கள் இதுக்கு முடிவெடுத்தால்தான் இதை தொடர்ந்து நடத்த முடியும். எங்களால் அவங்க துறக்கிறதுக்கு ஒரு உத்தரவிட்டால் துறக்க முடியும், அல்லது கூடித்தான் இருக்கும்
என்று குறிப்பிட்ட அவர், அரசாங்கத்தில் உள்ள முஸ்லிம் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமும் தான் இதனை தெளிவாக கூறியுள்ளதாகவும் இங்கு தெரிவிக்கின்றார்.
முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அஸ்வர் எம்பி தொடர்பு கொண்டார், ஹிஸ்புல்லா அமைச்சர் அவர்கள் தொடர்பு கொண்டார்கள், இது போன்ற அனைவரும் தொடர்பு கொண்டார்கள். அனைவருக்கும் நலையான முறையில இதே பதிலைத்தான் நான் கூறியிருக்கின்றேன். என்ன செய்தாலும் தலைவர் ஜனாதிபதியோட போய் பேசி அவரோட ஒரு முடிவெடுத்து சொல்லுங்கள் என்றுதான் நான் கூறியிருக்கின்றேன். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வந்தா தொடர்ந்தோம்
என்றும் தெரிவித்துள்ள மகிங்கனை பள்ளிவாசல் தலைவர் எஸ் எம் சீனி முகமது, கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு பள்ளிவாசல் ஜன்னல்கள் உடைக்கப்பட்டு அடையாளம் தெரியாத ஆட்களினால் பன்றி தலைகள் வீசப்பட்ட சம்பவத்தையும் இங்கு சுட்டிக்காட்டினார்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய செய்தி ஒன்று. ஆங்கில மொழி என்பது இந்திய கலாச்சாரத்தை அழிப்பதாகவும் அதன் ஒரு பகுதியாக சமஸ்கிருதம் படிப்படியாக செல்வாக்கிழந்துவிட்டதாகவும், இன்றைய நிலையில் வெறும் 14,000 பேர் மட்டுமே இந்தியாவில் சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் இந்திய அரசியலில் பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது. தனது கட்சியின் சார்பில் தயாரிக்கப்படும் கொள்கை குறிப்புகளை தயாரிக்கும் பொறுப்பை ஆங்கிலம் மட்டுமே பேச தெரிந்தவர்களிடம் கையளித்திருக்கும் பாஜக, ஆங்கிலத்தால் இந்திய கலாச்சாரம் காணாமல் போவதாக கூறுவது இரட்டை அளவுகோல் என்று காங்கிரஸ் கட்சி இதை விமர்சித்திருக்கிறது. இந்த சர்ச்சை குறித்து பாஜகவின் பேச்சாளர் நிர்மலா சீதாராமன் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லோ மொழிகள் தாய்மொழிகளா இருக்கக்கூடியவங்க கூட இன்னைக்கு ஆங்கிலமும் கத்துக்கிறாங்க, எல்லா பாஷையும் கத்துக்கிறாங்க. ஆனா மெது மெதுவா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், பல விதமான ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது என்னன்னா, நம் நாட்டு மொழிகள் அதன் மூலமா வரக்கூடிய கலாச்சாரத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடிய தட்டு குறைஞ்சிரும், அதாவது திருப்தி குறைஞ்சிரும், ரூட் நம்மளுக்கு அதுல இருக்கக்கூடிய ரூட்டிங் குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருந்துட்டு இருந்தது. அதோட இல்லாம சில மொழிகள் அழிஞ்சு போயிட்டு இருக்கோம் அதையும் தோணுது அப்படிங்கிற அந்த சந்தர்ப்பத்துல அதை கான்டெக்ட்ஸ வச்சு நம்ம நாட்டு மொழிகள்ல நம்மளோட தாய்மொழியை மறந்துட்டு நம்ம ரொம்ப நீதி பாஷையை கத்துக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற அந்த சென்ஸ்ல நாட் அட் த காஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் மதர் டங் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தெல்லாம் சொன்னாரு. இங்கிலீஷ் கத்துக்காதீங்க, இங்கிலீஷ் கத்துக்கிறதுனாலதான் நம்ம மொழி சாஃப்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த சென்ஸ் சொல்லல. ஆனா நம்ம அண்ணம் நம்ம மொழிகளையும் கத்துக்கணும், நம்ம மொழிகளையும் நம்மளுக்கு நல்ல விதமான திருப்பி இருக்கணும் அப்படிங்கிற அந்த சென்ஸ் தான் சொன்னாங்க.
நீங்க இப்படி வந்து விளக்கம் கொடுத்தாலும் கூட அவர் வந்து ஆங்கிலம் பற்றின விமர்சனத்தோட அடுத்த வரியிலேயே அவர் சொன்னதாக சொல்லப்பட்ட தகவல் என்னன்னா, சமஸ்கிருதம் பேசுறவங்க குறைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாரு. நீங்க வந்து தாய்மொழி கல்விங்கிறது வேற, சமஸ்கிருதத்தை கத்துக்கணும் ஆங்கிலத்தை புறக்கணிக்கணும் அப்படிங்கிற அந்த அர்த்தம் துணிக்கிற மாதிரி அவர் சொல்றது வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா?
வித்தியாசம் இருக்கு. ஆனா சமஸ்கிருதம்ங்கிறது பாரத தேசத்துல இருக்கக்கூடிய நிறைய மொழிகளுக்கு ஒரு தாய்மொழி மாதிரி இருந்தது, மொழிகளுக்கு அது தாய்மொழி மாதிரி இருந்திருந்தது. இன்னைக்கு அது ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜா நம்ம நினைக்கிறோமே தவிர, கர்நாடகாலயோ இல்ல உத்தரப்பிரதேஷ்லயோ இல்ல சில நார்த் பீகார் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல சின்ன சின்ன கிராமங்கள்ல சில ஏரியால மாத்திரமே அது கன்ஃபைன் ஆயிருக்கு. இன்னைக்கு சமஸ்கிருதம் படிக்கிறவங்க நம்ம அகடமிக் பர்பசஸ்க்கு படிக்கிற அந்த உற்சாகத்தை தான் உற்சாகத்தோட தான் படிக்கிறாங்க தவிர, அது ஒரு பழகு மொழியா இல்லைங்கிற ஒரு வருத்தத்தை அவர் தெரிவிக்கிறார். அதை நம்ம வந்து அதுக்கு மேல ஒரு ஏன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாரதத்தில் இருக்கக்கூடிய நிறைய மொழிகள்ல சமஸ்கிருதத்திலும் தான் வந்திருக்கு. அண்ட் சில மொழிகள் தமிழ் போல சில மொழிகள் சமஸ்கிருதத்துக்கு சமகாலத்துல கூட வளர்ந்து அதுவும் தமிழும் சமஸ்கிருதத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கு நிறைய தொடர்பும் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பழமையான நம்ம நாட்டுக்கு மொழிகளுக்கு மொழியா இருந்த சமஸ்கிருதம் இன்னும் வளர்றது இல்லை அப்படிங்கறத ஒரு வருத்தத்தோடு தெரியுது.
இல்லை, அதாவது ஆங்கிலத்தின் வளர்ச்சியையும் சமஸ்கிருதத்தின் வீழ்ச்சியையும் அவர் சொல்ற போது என்ன கேள்வி எழுதுன்னா, ஆங்கிலம் வந்து இன்றைய தேவைகளுக்கு ஏற்ற ஒரு விஞ்ஞான மொழியாகவும் விஞ்ஞான தகவல்களை அது உங்களுக்கு கொடுக்கும் மொழியாகவும் இருப்பதால் தானே அது பரவுகிறது அப்படிங்கிற அந்த புரிதலோ வரலாற்று பின்னணியோ இல்லாம இப்படி சொல்றது வந்து, பாஜகங்கிறது இன்னமும் வந்து வெறும் பழைய பெருமையை பேசுற ஒரு கட்சியா இருக்கே தவிர தற்கால தேவைக்கு ஏற்ற தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை மொழி விஷயத்துல கூட அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வச்சா, அதுக்கு உங்க பதில் என்ன?
உங்க கேள்வியிலே நிறைய ஃபால்ட்டி அசம்ஷன்ஸ் இருக்கிறதா தான் நான் கருதுறேன். ஏனென்றால் தற்காலத்துக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் போது சம்ஸ்கிருதம் கம்ப்யூட்டர் யூசேஜ்ல கூட இன்னைக்கு அடாப்டபிள் லாங்குவேஜ் அப்படின்னு பெஸ்ட் இல்ல. அதே மாதிரி பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் அடாப்டபிள் அப்படின்றத பெஸ்ட் இல்ல. லண்டன் பேஸ்ட் ஸ்கூல்ஸ் கூட கத்து கொடுக்குறாங்க, ஜெர்மனில எனக்கு சம்ஸ்கிருத் ரிவைவ் ஆகுது. ஸோ ஹார்ட்வேர் டெக்னாலஜி பேஸ்டு அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது ஆங்கிலம் மூலம்தான் டெக்னாலஜிக்கு அடாப்டபிள் அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட் சரியில்லைங்க. ஜப்பான்லயோ சைனாலேயோ அவங்க அவங்க பாஷையை பேசிக்கிட்டு இன்னைக்கு கம்ப்யூட்டர் எப்படி வளர்ந்தாங்க. அதனால இங்கிலீஷ்க்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இங்கிலீஷ் இன்னைக்கு பரவுதலாக ஒரு பழகு மொழியா தான் இருக்கு. டெஃபினட்டா அது ஒரு லெவல்ல கிரேட் லெவல்ல இங்கிலீஷ் படிக்க படிக்க நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு புதிய எக்ஸ்போஷர் கிடைக்கும், அதெல்லாம் நாங்க அக்ரி பண்ணிக்கலாம். ஆனா விதவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தி ப்ராட் பேசிஸ் அண்ட் அசம்ஷன்ஸ் ஆன் விச் வி ஆர் டாக்கிங், பிஜேபி ஒரு பழமையான ஒரு அரசியல் கட்சி, அவங்க நோக்குதலே பழமையா இருக்கு அப்படின்னு சொல்ற ஆர்கியூமெண்ட் தப்பு.
பாஜகவின் சார்பில் பேசவல்ல நிர்மலா சீதாராமன். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது நேயர் நேரம். வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலகிருஷ்ணம் சீவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சிவகன். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் தமிழோசை குறித்த அலைவரிசை விவரங்களை ஒருமுறை தரலாமே சிவகன்?
ஆம், தமிழோசை நிகழ்ச்சிகளை சிற்றலைவரிசைகள் மூலம் கேட்கின்ற நேயர்கள் மறு அறிவித்தல்கள் வருகின்ற வரை 31 மீட்டரில் 9500 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 22 மீட்டரில் 13830 கிலோஹெர்ட்ஸ், 19 மீட்டரில் 15690 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளின் மூலம் கேட்க முடியும்.
முதலில் தமிழோசை முகப்பிசை மாற்றம் குறித்து தமிழகத்தின் செய்யாறிலிருந்து எழுதும் நேயர் சு முருகேசன், தமிழரின் பாரம்பரிய இசையான நாதசுர இசை நிறுத்தப்பட்டது குறித்து வருந்துகிறார். நாதசுர இசை நின்றுவிடவில்லை, அதை நவீன காலத்துக்கேற்ப டிஜிட்டல் முறையில் மாறுபாடு செய்து ஒலிபரப்புகிறோம். கூர்ந்து கவனித்தால் நிச்சயமாக தெரியும். நேயரின் கருத்துக்கு நன்றி. இதேபோன்று முகப்பிசை மாற்றத்தை கண்டிக்கிறார் கரூர் மாவட்டம் குருணிகுளத்துப்பட்டி நேயர் சோமுருகன். சரி, நிகழ்ச்சியை சிற்றலை மூலம் கேட்கும் திருத்தங்கள் நேயர்கள் மாணிக்கராசன், சகுந்தலா மற்றும் நந்தியா ஆகியோர் சிற்றலை ஒலிபரப்பில் பல நாட்கள் தெளிவு காணப்படாமல் இருப்பதாக கூறுகிறார்கள். இதையும் கவனிக்கிறோம். நன்றி. பிற கடிதங்களை பார்க்கலாமே சிவகன்.
ஆம், பீகார் பள்ளிக்கூடத்தில் இலவச மதிய உணவு சாப்பிட்ட 23 குழந்தைகள் இறந்தது குறித்த மாநில மதிய உணவுத் திட்ட இயக்குநர் லட்சுமணன் அளித்த பேட்டியில் விதிமுறைகள் மீறப்பட்டதாக தெரிவித்தது பற்றி எழுதுகின்ற திருச்சி நேயர் வி டி ரவிச்சந்திரன், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்த பின்தான் விதிமுறை மீறப்படுவது தெரியுமா என்று கேட்டறிகின்றார்.
திரைப்பட பாடலாசிரியர் வாலி மறைவு குறித்த பெட்டகம் பற்றி எழுதும் தஞ்சாவூர் சிந்தலை நேயர் என் எஸ் பாலமுரளி, வாலியின் மறைவு குறித்த பெட்டகச் செய்தி கேட்டேன். அவரின் மறைவு பாட்டுலகில் நிரப்பப்பட முடியாத வெற்றிடத்தை ஏற்படுத்திவிட்டது. பெட்டகச் செய்திகளில் எம்ஜிஆருக்கு பாடல் எழுதும் விதம் குறித்து தாங்கள் கூறாமல் போனது சற்று வருத்தம்தான். எம்ஜிஆரின் பிம்பத்தை உயர்த்தி பிடித்ததில் வாலியின் வார்த்தைகளுக்கு பெரும் பங்கு உண்டு. திராவிட இயக்க அரசியலை சாகித்யத்தில் கொண்டு வந்த சாமர்த்தியம் வாலிக்கு வசப்பட்டிருந்தது. கண்ணதாசன் என்ற கவியரசருக்கு சற்றே இணையாக நெடுந்தூரம் நடந்து வந்த சிறப்பும் எஸ் எம் சுபையா நாயுடு முதல் ஏ ஆர் ரஹ்மான் போன்ற இசையமைப்பாளர்கள் வரை வரிகளால் வலிமை சேர்த்ததும் திரையுலகம் என்றும் மறக்காது என்கிறார்.
இதே பட்டகம் குறித்து கனடா நேயர் சரவணன் அவர்கள், வாலியின் மரணம் நிகழ்ந்தது சிலமணத்திய அலங்களில் அவரை கௌரவிக்கும் வண்ணம் பெட்டக முடிவெடுப்பானது சிறப்பானது என்றெழுகின்றார். கண்ணதாசன் காலம் தொடக்கம் இன்று வரை உள்ள இளம் இசையமைப்பாளர்களுக்கும் பாடல் எழுதியதுடன் பாமரன் முதல் படித்தவன் வரை வயது பாகுபாடின்றி அனைவரையும் பாடல்களை ரசிக்கச் செய்தார் என்றெழுகின்றார்.
தஞ்சை மாவட்டத்தில் மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட்டது பற்றிய செய்தி குறித்து எழுதும் பெங்களூர் நேயர் முருகதாஸ் கண்ணன், மீத்தேன் எடுப்பதை இடைநிறுத்த முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டிருப்பது வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் இயற்கை ஆர்வலர்களும் சுற்றுச்சூழலை காப்போரும் நம்மாழ்வார் போன்றோரும் களத்தில் இறங்கி போராடியதன் விளைவுதான் இந்த அறிக்கையை தவிர அரசு சுயமாக சிந்தித்து ஆய்வு செய்து எடுத்த முடிவு அல்ல என்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து எழுதும் மனம்பூண்டி நேர் தட்சிணாமூர்த்தி, இந்த மேலவையே தேவையில்லாத ஒன்று. மாநில ஆளுநர் மற்றும் ஜனாதிபதி போன்ற அலங்கார பதவிகள் போல இந்த அவையும் அதிகாரமற்ற ஒன்றுதான். சிபிஐ கட்சியை சேர்ந்த ராஜா நல்லவர்தான், ஆனால் இலங்கை பிரச்சினையில் அவர் என்னதான் முயற்சி செய்தாலும் இந்திய நிலைப்பாட்டை மாற்ற முடிந்ததா என்கிறார்.
தடமாறிய தாய்வழி சொந்தங்கள் பெட்டகம் குறித்து ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியம், ஒரு தாய் மக்களாய் ஒன்றுபட்டு வாழ்ந்து வந்த தமிழ் முஸ்லிம் இன மக்கள் யுத்த சூழ்நிலையால் உயிரையும் உடைமைகளையும் இழந்து இன்னற்படுவது வருத்தத்துக்குரியது. மீண்டும் இலங்கையர்கள் ஒன்றுபட்டு வாழவும் சமாதானம் நிலைவரவும் ஆக்கப்பூர்வமாக செயற்பட வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார்.
தருமபுரி காதல் விவகாரத்தில் இளவரசன் தற்கொலை குறித்த செய்தி பற்றி எழுதும் வேலூர் நேயர் மூர்த்தி, இளவரசன் மரணத்தில் மர்மம் இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கூறியிருப்பது கருப்பு கண்ணாடி அணிந்து பார்ப்பவர்களுக்கும் அரசியல் கட்சி சிந்தனை கொண்டவர்களுக்கும் எதையும் நேரடியாக பார்க்க முடியாது. அரசியல்வாதிகள் தோற்றாலும் சாக மாட்டார்கள், ஆனால் காதல் வசப்பட்டவர்கள் காதலில் தோல்வி கண்டால் தற்கொலை செய்து கொள்வது நடப்பதுதானே என்கிறார்.
இலங்கையில் முஸ்லிம் பாடசாலை மைதானத்தில் புத்தர் சிலை வைக்கப்பட்டது குறித்த செய்தி மதம் பிடித்தால் மனிதம் சாகும் என்பதையே காட்டுவதாக கூறுகின்றார் மும்பை சுகுமார். விளையாட்டுச் செய்திகள் குறித்து எழுதுகின்ற கோத்தகிரி நேயர் கே தனிஷ்வேந்தன், சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் குறித்த செய்திகள் சிறப்பாக இருந்தன என்றெழுதியிருக்கின்றார்.
ஜூன் 10 விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் ரஃபேல் நடாலின் பிரெஞ்சு ஓபன் வெற்றி பற்றி வல்லுநர் நரசிம்மன் தெரிவித்த தகவல்கள் பயனுள்ளவையாக இருந்தன என்கிறார் வரதராஜன் பேட்டை நேயர் அலெக்சாண்டர்.
கார்டிஃபில் நடந்த கிரிக்கெட் போட்டியின் பொழுது இலங்கை தமிழர்கள் எதிர்ப்பை காட்டியது சரியானது என்று கூறுகின்ற மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், இதுபோன்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் தான் இலங்கையில் நடந்த மனித உரிமைகள் குறித்து உலக மக்கள் மத்தியில் நினைவுபடுத்திக் கொண்டிருக்க முடியும் என்றெழுதியிருக்கிறார்.
சாலை விபத்தில் தமிழகம் முதலிடம் என்ற புள்ளி விவரம் குறித்த பெட்டகம் குறித்து எழுதும் கோவை நேயர் வெங்கடாஜலம், வாகன பெருக்கம், சாலை விதிகள் பின்பற்றப்படாதது, மது அறிந்துவிட்டு ஓட்டுவது, தலைக்கவசம் அணியாமல் ஓட்டுவது, செல்போன் போன்றவற்றை பயன்படுத்துவது, சரியாக பயிற்சி இல்லாதவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படுவது போன்றவையே அதற்கு காரணம் என்கிறார். சரி, இனி ஃபேஸ்புக் மூலம் வந்த கருத்துக்களில் சிலவற்றை பார்க்கலாமே சிவகன்.
ஆம், மெட்ராஸ் கஃபே படத்தை தடை செய்ய வேண்டும் என்று இயக்குநர் சீமான் கூறியிருப்பது குறித்து ஃபேஸ்புக்கில் கருத்து எழுதியிருக்கின்ற பழனி திருவள்ளூர் ஆறுமுகம் என்னும் நேயர், பாலிவுட் திரையுலகம் தமிழர் கலாச்சாரத்தை இழிவுபடுத்துகின்றது. மும்பை படத்தை எடுத்தபொழுது மணிரத்னம் மகாராஷ்டிரா கலாச்சாரத்தை அவமதிக்கவில்லை, ஆனால் ஏன் மும்பை இயக்குநர்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் மெட்ராஸ் கஃபே என்று தமிழரை அவமதிக்கும் படங்களை தொடர்ந்து எடுக்கின்றார்கள் என்று கேட்டெழுதியிருக்கின்றார்.
புரதச்சத்து உள்ள உணவு பருமனை குறைக்க உதவும் என்ற எமது அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியின் தகவல் குறித்து கருத்து எழுதியுள்ள யாழ்ப்பாணம் ரகுநாதன் உமாபதி எனும் நேயர், உடல் பருமனை குறைக்க புரதச்சத்து நார்பொருட்களை உணவில் சேர்த்து எண்ணெய் மாப்பொருட்களை குறைக்குமாறு இலங்கையில் மருத்துவர்கள் ஏற்கனவே கூறி வருகின்றனர், இது ஒன்றும் புதிதல்லவே என்று எழுதியிருக்கின்றார்.
இலங்கை நடைபெற இருக்கின்ற காமன்வெல்த் உச்சி மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என்று டெசோ அமைப்பு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளமை பற்றிய செய்திகள் பற்றி எழுதியிருக்கின்ற எஸ்பி ராஜ் எனும் நேயர், திமுக தலைவர் அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு வாத்தியத்தை தாளமே இல்லாமல் வாசிக்கின்றார். இவருக்குமே எதுவுமே கேட்கவில்லை, இருந்தாலும் கைதட்டுவோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதே செய்தி குறித்தல் இருக்கின்ற கோகுல் ஜியா என்னும் ஃபேஸ்புக் நேர், ஐயா தானும் உள்ளேன் என்பதை அவ்வப்போது நினைவூட்டிக் கொள்வதில் வல்லவர். என்ன செய்வது, ஈழத்தமிழர் பிரச்சனை என்பது தமிழ்நாட்டு அரசியலில் ஓர் பிரிபட அங்கமாகிவிட்டது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
நேரமாகிவிட்டது சீவகன். இத்துடன் இந்த வார நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.